விக்கிரக வழிபாடு யாரால் எப்பொழுது ஏற்படுத்தப்பட்டது?
உருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் இங்கு உதித்தனும் முருகன் என்று ஒரு பாட்டு முருகனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பாட்டின் பிரகாரம் அருவமாய் என்று நிறந்துள்ள பரம்பொருள் தான் உருவமாய் வந்தது என்று அறியப்படுகிறது. ஆகவே உருவம் என்பது ஒருவரால் உண்டு பண்ணப்படவில்லை, இயற்கையாகவே இறைவன் அருளாலே உருவ வழிபாடு என்பது வந்திருக்கிறது. ஜலம் இருக்கிறது, ஜலமே ஐஸாக ஆகிறது, ஐஸே ஐஸ் கட்டியாக ஆகிறது, ஐஸ்கட்டியே ஐஸ்கிரீமாக ஆகிறது. மனிதனுடைய முயற்சி ஐஸ்கிரீமுக்கு உண்டு, ஆனால் ஐஸாகிறதுக்கு முயற்சி கிடையாது. ஜலமே ஒரு வெப்பத்தின் மூலமாக அதுவே ஐஸாக ஆகிவிடுகிறது, ஐஸே ஐஸ்கட்டியாக ஆகிவிடுகிறது. ஐஸ்கட்டி நாம் உபயோகப்படுத்தும் போது ஐஸ்கிரீம் பல வகையாக நாம் உபயோகப்படுத்துகிறோம். அதுபோல இயற்கையாகவே அருவமாக உள்ளது, உருவமாக வந்து உருவமே ஏற்றின்றி இல்லாமல் அனாதியாய் என்று சொல்கிறார்கள். அருவமும் உருவமாகி அனாதியாய், அனாதி என்றால் ஆரம்ப காலம் இல்லாமல் உலகந்தோன்ற காலம் முதல் அனாதி காலம் தொட்டு எவ்வளவு காலமாக அருவம் இருக்கிறதோ அந்த காலம் தொட்டே உருவமும் வந்திருக்கிறது நமக்கு சொல்கிறார்கள். ஆகவே உருவப்பாடு ஒருவரால் ஆக்கப்படாமல் அருவமும் உருவமும் ஆகி ஒரே நிலையிலே அந்த காலம் தொட்டு வந்து கொண்டிருக்கிறது. முருகனை பற்றி ஒரு மொழி சொல்லியிருக்கார்கள். முருகனுக்கு மாத்திரம் இந்த பாட்டல்ல, எந்த வடிவம் எடுத்தாலுமே எல்லா வடிவத்துக்கும் உருவம் அருவத்திலிருந்து வந்தது. பல உருவம் கிடையாது, ஒரே அருவம் தான் பல உருவங்களை எடுத்தது. அது எப்படி தெரிகிறது? அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் என்று அடுத்த பாடல் பாடுகிறது. பல வடிவங்களிலே வந்திருக்கிறது அந்த உருவமே என்று சொல்கிறார்கள். ஆக விநாயகர் முதல் ஆஞ்சநேய சுவாமி வரை கிராம தேவத்தை வரை எத்தனை வடிவங்களை பார்க்கிறோமோ பல வடிவங்களும் அந்த உருவத்திலேருந்து, அருவத்திலேருந்து உருவம், உருவத்திலேருந்து பல வடிவங்கள், இதெல்லாம் அனாதியாக வந்து கொண்டிருக்கிறது என்று நமக்கு சொல்லியிருக்கிறதுனாலே ஒரு நாள் ஒரு நாள் உருவ வழிபாடு ஆரம்பிக்கப்பட்டது என்பது கிடையாது. சில வடிவங்கள் நமக்கு புதுமையாக இருக்கலாம். ராமர் காலத்திலிருந்து ராமர் வந்திருக்கலாம், கிருஷ்ணர் காலத்திலிருந்து கிருஷ்ணர் வந்திருக்கலாம், பஞ்சபாண்டர் காலத்திலிருந்து பஞ்சபாண்டர் திரௌபதி கோவில் வந்திருக்கலாம். ஆனால் தேவதைகள் முழுவதும் பார்க்கும்பொழுது விஷ்ணுவோ சிவனோ தேவியோ இவைகளெல்லாம், விநாயகரோ முருகனோ இவைகளெல்லாம் அனாதி கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உற்பத்தியாக அவர்களுக்கு பிறப்பாக புராணங்கள் சொல்லியிருந்தாலும் கூட எத்தனையோ யுகங்களுக்கு முன்னாக அவர்களுடைய வரலாறை தவிர நம்முடைய மனுஷ கணக்குப்படி கணக்கு காண முடியாது. ஆகவே அவர்களெல்லாம் யுக யுகந்திரங்களாக பல கோடி வருஷங்களாக அருவமும் உருவமாகி வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த உருவப்பாடு என்பது எல்லோருக்கும் செய்வதற்கு வசதியாக வந்திருக்கிறது. ஏனென்றால் ஆண்டவரை உருவத்துடன் பார்ப்பது மிக கடினம், அருவத்துடன் பார்ப்பது மிக கடினம். உருவத்தின் மூலமாக அருவத்தை பார்க்க முடியும். மின்சக்தி இருக்கிறது, மின்சக்தி நம்மால் உணர முடியுமே தவிர பார்க்க முடியாது. மைக்கு மூலம் லைட்டு மூலம் மின்சக்தி எங்கே இருந்தே உணர்கிறோம், அறிந்து கொள்கிறோம். ஆனால் மின்சக்தி எப்படி இருக்கிறது பார்க்க வேண்டும் என்றால் கண்ணால் பார்க்க முடியாது. இந்த வடிவத்தின் மூலம் மின்சக்தி இயங்குகிறது என்பதை அறிந்து கொள்ள முடியுமே தவிர நேரடியாக கண்ணால் பார்க்க முடியாது. அதற்கு லைட்டும் ஒளியும் மைக்கும் ஃபேனும் போன்றவைகள்லாம் நமக்கு வழிகாட்டுதலாக இருக்குமே தவிர அதன் மூலமாக மின்சக்தி இருக்குது என்பதை உணர முடியுமே தவிர நேரடியாக கண்களை காண்பது என்பது மிகவே கடினம். ஆகவே ஐஸ்கிரீம் சாப்பிட்ட ஒருபாடு குச்சியை தூக்கி போட்டுட்டால் ஐஸ்கிரீம் சாப்பிட்டவர்களுக்கு என்ன தாக சாந்தி ஏற்படும், குறையும் தாகத்தினுடைய நிலை. தண்ணீர் தாகம் எடுத்ததுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு விட்டால், குச்சியை போட்டுவிட்டால் தண்ணீர் தாகம் தீர்ந்துவிடும், ஐஸை சாப்பிட்டாலும் தீர்ந்துவிடும். ஆனால் எப்படி சாப்பிட்டாலும் தாகசாந்தி மிஞ்சுகிறது என்பது போல உருவ வழிபாட்டின் நிலையே அருவ வழிபாட்டுக்கு அழித்திருந்ததுதான். அருவத்திலிருந்து உருவம் வந்து நம்ம எல்லாம் ஆட்கொள்வதற்காக வந்து நம்முடைய பூஜைகள் உபச்சாரங்கள் பிரார்த்தனைகள் இவைகளெல்லாம் செவிமடுத்து கேட்டு ஏற்றுக்கொண்டு அதனுடைய பிரசாதமாக நமக்கு அந்த இறைவரே கையாலையும் கண்ணாலையும் திருவடியாலும் ஆசீர்வாதம் செய்து பிறகு நம்மை அவர் ஆட்கொண்டு அவரை காட்டிலும் உருவத்தை காட்டிலும் அருவ நிலைக்கு நம்மை அழைத்து எழுகிறார். அப்படி அழைத்து எழுதுக்காகத்தான் உருவம் ஒரு வயாமீடியாக இருக்கிறது. மத்தியத்திலே இருந்து நம்ம எல்லாம் அருவத்தை கொண்டு செல்வதற்காக உருவம் வேண்டியிருக்கிறது. அருவம்தான் ஆரம்பம், அருவம்தான் முடிவு. மத்தியிலே நமக்கு மாமர மக்களுக்கு பொதுமக்களுக்கு பக்தி ஏற்பட்டு ஒரு பிடிமானம் ஏற்பட்டு நல்வழி வருவதற்கு உருவ வழிபாடு இந்த மீதாக ஆகிறது. அந்த இன்று உருவ வழிபாட்டை யாராவது ஆரம்பித்தால் அப்போ அவருடைய சொந்த விருப்பு விருப்பத்தினால் ஆரம்பித்தாக ஆகிவிடும். அப்படி இல்லாமல் இறைவனே தான் அப்படி வந்திருக்கான்னு சொல்லிவிட்டால் அப்படி நம்பிக்கை நிறையா வரும். அந்த நம்பிக்கையின் கீழ் அந்த இறைவனை நாம் பற்றி கொண்டால் பற்றுக பற்றத்தான் என்பது போல பற்றில்லாத இறைவனை நாம் பற்றி கொண்டால் அந்த பகவானே பற்றற்ற அந்த பரம்புகளை அடைவதற்கு வாய்ப்பாக அமைவான்.
ஜெய ஜெய சங்கர சிவ சிவ சங்கர.
சித்தர்கள் யார்?
ஞானிகள் யார்?
உலகில் பலர் இருக்கிறார்கள். அவர்களை குறித்து தியாகபிரம்மம் தியாகராஜ சுவாமி ஒரு பாட்டிலே பாடியிருக்கார். எந்தரோ மகானுபாவனு அந்தரிக்கு வந்தனமுன்னு பாடியிருக்கார். எத்தனையோ மகான்கள் இருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரம் என்று தியாகராஜ சுவாமியும் பாடியிருக்கிறார். ஆக அவர் காலத்திலிருந்து எத்தனையோ மகான்கள், ஞானிகள், மகாபுருஷர்கள், சித்த புருஷர்கள் எல்லாரும் வந்திருக்கிறார்கள் என்று தெரியும். சித்த புருஷர்களும் பல வகைப்பட்டவர்கள், அஷ்டமா சித்தி பெற்றவர்கள் என்று பழங்காலத்திலேயே நம்முடைய புத்தகங்கள் எல்லாம் எழுதியிருக்கின்றன. பல பொருள்களை வரவிப்பது, ஆகாயத்தை பறப்பது, உடலை குறித்துக் கொள்வது, மேலே கொள்வது என்று அணிமாதி அஷ்டசித்திகள் என்று சொல்வார்கள். அவைகளை தெரிந்து கொள்வர்கள் மிக மிக குறைவு. இப்பொழுது சாமானியமாக சின்ன சின்ன சாமான்களை சித்து மூலம் வரவிக்கிறார்கள். நிறைய பேர் இன்றைக்கு வந்து விட்டார்கள். சிறிய மந்திரங்களை கற்றுக்கொண்டு அதன் மூலம் பல சம்பவங்களிலே சென்று சில வழிபாடுகளை செய்து அதன் மூலம் சித்து மந்திரங்களை இவர்களாலே செய்து வருகிறார்கள். இவர்கள்லாம் சாமானிய சித்தர்கள், அஷ்டமா சித்தியை சேர்ந்தவர்கள் அல்ல. அஷ்டமா சித்தி சேர்ந்தவர்கள் இன்றைக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிவிடலாம். ஏனென்றால் யோகாபியாசம் செய்து, ஆசனங்கள் செய்து, யோகாசனங்கள் செய்து அவைகளிலே சித்திகளை பெற்று அந்த சித்திகள் மூலமும் அஷ்டமா சித்தி வருவதற்கு அதுதான் நிஜமான சித்த புருஷனுடைய லட்சணம். அந்த மாதிரி சித்த புருஷன் இன்றைக்கு யாரும் கிடையாது. அதனால் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு இன்றைக்கு பொதுமக்களுக்கு மனித சக்தியை காட்டிலும் அப்பாரண சக்தி ஒன்று இருக்கு என்று காண்பதற்கு மாத்திரமே சில பொருள்களை வரப்பிருக்கிறார்களே, அவர்கள் மாத்திரமே சித்தவர்களா என்று சொல்லி வருகிறார்கள். ஞானிகள் என்றால் அவர் சித்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவர்கள். ஞானிகள் என்றால் நேற்று, இன்று, நாளை, முக்காலத்திலும், எந்த காலத்திலும் இந்த உலகம் எல்லாம் நிலையாக இருப்பது கூடியதல்ல. எல்லாம் மாறக்கூடியது, அழியக்கூடியது. நிலையாக இருக்கக்கூடியது ஒன்றே ஒன்று, பரமாத்ம சுரூபம், ஆண்டவன் சுரூபம், ஆத்மஸ்வரூபம் ஒன்றுதான் என்பதை அனுபவபூர்வமாக உணர்ந்து அதையும் மக்களுக்கு உணர வைப்பவர் யாரோ அவர் ஞானி. தானும் ஞானியாக இருந்து மற்றவர்களுக்கும் இந்த ஞானத்தை அருள்பவர் ஞானி. நெருப்பு அதுவும் சுடும், கடகடகடென்று சூழலுக்கும் அதை தொட்டவர்களையும் சுட வைக்கும். அதுபோல் ஞானிகள் தானும் ஞானப்பழம்பாக இருப்பார்கள், தன்னை அண்டினவர்களுக்கு ஞானத்தை அளிப்பார்கள். இதுதான் ஞானியினுடைய வழக்கம். இரண்டு சிட்டி இருக்கிறது, தொட்டு விட்டால் ஷாக் அடிக்கிறது, அடித்து விட்டால் ஹாங்கிறான், எப்படி இருந்து தெரியாது. அவனை பிடிக்கும் போது அவனையும் அடிக்கும், அவனும் கேட்டால் அவனும் தெரியாது. தொட்டத்தோட பரம்பரையாக எல்லாரையும் இழுக்குமே தவிர எப்படி இழுத்தது, என்ன ஆச்சு, அந்த மாதிரி அது ஷேப்பாக இருந்தா, கருப்பாக இருந்தா, வலிச்சுதா, இன்னும் தெரியாது. அப்படி அனுபவபூர்வமாக இருக்கக்கூடியதுவோ அது ஞானனுடைய, ஞானியனுடைய ஒரு நிலை. சித்தபுருஷர்கள் என்பது அதுபோல் நிலை அல்ல. அவர்கள் எவ்வளோ வேணால் காரியங்கள் செய்வார்கள், வழக்கம் போல வாழ்க்கையை நடத்துவார்கள். அவர்களுக்கு உடையிலையோ, உணவிலையோ, இல்லறத்திலோ, துறவரத்திலையோ நியமங்கள் ஒன்றும் கிடையாது. சாமானியான சின்ன விஷயங்களை அறிந்து கொண்டு அதை ஜனங்களுக்கு இறை சக்தி காட்டு, மனித சக்தி காட்டும், அப்பாற்பட்ட சக்தி இருக்கு என்பதை தெரிவிப்பதற்கு மாத்திரம் உபயோகப்படுத்திக் கொண்டு செய்கிறவர்கள் இன்றைய சித்தர்கள். ஆனால் பழங்கால சித்தர்கள் நல்ல ஞானிகளுக்கு ஈடாக இருந்து கொண்டு அஷ்டமா சித்திகள்லாம் பெற்று அந்த அஷ்டமா சித்தியினாலும் அவருக்கு ஞானம் வராது என்பதை உணர்ந்து இத்தனை சித்திகளையும் பெற்றேன், அதனால் நான் கண்டது என்ன என்றெல்லாம் தாய்மான சுவாமிகள் போன்றவர்கள்லாம் கூட பாடியிருக்கிறார்கள். பட்டினத்தார் சுவாமிகள் போன்றவர்கள்லாம் பாடியிருக்கிறார்கள். அவர்கள்லாம் அஷ்டமா சித்தியும் பெற்று கடைசியிலே ஞானத்தையும் பெற்றவர்கள். பெரும் சித்து என்பது மனிதனை முன்னேற விடாது. ஆனால் அஷ்டமா சித்தி என்பது படிப்படியாக மேலே கொண்டு போய் அவனை ஞானியாக ஆகக்கூடிய உதவு உண்டு. ஆனால் அதில் மயங்காமல் இருந்தார், அதிலும் மயங்கி போய்விட்டால் அவனுக்கும் ஞானத்தை கொண்டு போக விடாது. ஆக சித்து என்பது இல்லற வாழ்க்கைக்கு தேவை உள்ளது, ஞான வாழ்க்கை என்பது துறவர வாழ்க்கைக்கு தேவையாக உள்ளது. ஆக சித்தர்களுடைய காரியங்கள் எல்லாமே, இன்றைய சித்தர்களுடைய காரியங்கள் எல்லாம், சித்து புருஷர்களுடைய காரியங்கள் எல்லாம் இல்லற வாழ்க்கைகளுக்கு தகுந்தமாக உள்ளது. அதாவது உலக வாழ்க்கை தேவையான பொருள்களை கொடுப்பது, ஒரு இறை சக்தி இருக்குது மனிதரை காட்டும் என்பதை உணர வைப்பது, நாத்திக நம்பிக்கை ஆஸ்திக நம்பிக்கை அழைத்துக் கொண்டு இவ்வளவு வரைக்கும் தான். ஆனால் ஞானிகளுடைய எப்படி என்றால் மனதிற்கு அமைதியை, சாந்தியும் கொடுத்து பிறவில்லாத பெரும்பேற்றை அழித்து பலவித துன்பங்களையும் அகற்றி எந்த காலத்திலும் உனக்கு இந்த நிலையிலே இருந்தால் உனக்கு எல்லா நன்மையும் கிடைக்கும் என்று நல்ல அருளை வழங்குவது யாரோ அவர் ஞானி. தானும் அந்த ஞானத்தை பெற்று மற்றவர்களையும் அந்த ஞானத்துக்கு அழைத்துச் செல்பவர் ஸ்வயம். தானும் பலவித துன்பங்களையும் தாண்டி, வாழ்க்கையின் துன்பத்தை தாண்டி, மற்றவர்களையும் தாண்டி வைப்பவர் யாரோ அவர் தான் ஞானி. அந்த நிலையில் உள்ளவர்கள் இன்றைக்கு ஒரு சில பேரை ஞானிகளை பார்க்கலாம். ஆனால் அஷ்டமா சித்தி கண்டவர்கள் யாருமே இல்லைன்னு சொல்லிவிடலாம். சின்ன சித்து புருஷர்கள், சின்ன சின்ன சித்த வழி செய்வர்கள் நிறைய பேர் இன்றைக்கு ஊருக்கு ஒருவர், நால்வர், ஐவர் வந்து விட்டார்கள். அது ஜனங்களுடைய ஒரு ஆசையை உபயோகப்படுத்திக் கொண்டு இவர்களுடைய பேராசையை உபயோகப்படுத்திக் கொண்டு அவர்கள் நிறைய தயாராகிவிட்டார்கள். அவன் தயாராகிருந்தால் ஜனங்கள் தயாராகிவிட்டார், ஜனங்கள் தயாராக அவன் தயாராகிவிட்டார்கள். இது பரஸ்பரம் நிறுத்த முடியாத அளவுக்கு வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அவர் மனிதனுடைய துராசை எப்பொழுது இருக்குமோ அப்பொழுது சின்ன சித்த ஆசைகள்லாம் குறையும். எப்பொழுது மனிதனுடைய துராசை வளர்கிறதோ அப்பொழுது சின்ன சித்த ஆசைகள் நிறைய வளரும், சின்ன சித்தர்கள்லாம் நிறைய வளருவார்கள். அதை உபயோகப்படுத்திக் கொண்டு அதனால் வாழ்க்கையிலையும் முன்னேற முடியாது, ஞானத்திலும் முன்னேற முடியாது, பொருளாதாரத்திலும் முன்னேற முடியாது. ஏதோ ஒரு சக்தி இருக்கு, நம்மை காட்டிலும் அதிகம் சக்தி இருக்கு, உணர முடியும்.
இங்கு ஞாயிற்றுக்கிழமை 4:30 முதல் 6 மணி வரை ராகு காலம், அதே நேரம் வெளிநாடுகளுக்கு பொருந்துமா?
பஞ்சாங்கம் என்பது இந்தியாவிலேயே பல ஊர்களுக்கு 5 நிமிஷம், 3 நிமிஷம், 8 நிமிஷம், 10 நிமிஷம் வித்தியாசப்பட்டு கணிக்கப்படும் நிலைமையிலே இருக்கிறது. ஆகவே சீமடத்தின் பஞ்சாங்கத்திலே கூட 30 ஊர்கள் போட்டிருக்கிறோம். இந்தந்த ஊரிலே கணிக்கும்போது இத்தனை 5 நிமிஷம், 10 நிமிஷம், 8 நிமிஷம் வித்தியாசம் இதெல்லாம் போட்டிருக்கிறோம். இங்கே நிமிட வித்தியாசத்தில் வரும்பொழுது கூட நட்சத்திரமோ திதியோ கொஞ்சம் மாறி போய்விடுகிறது. ஆகினாலே எந்த ஊராக இருந்தாலும் அந்தந்த ஊர் பிரகாரம் நமக்கு எந்தவித காரியங்களையும் மங்கள காரியங்களையும் கடைபிடிக்க வேண்டும் என்பது நியதி. எந்த மங்கள காரியமாக இருந்தாலும் அதற்கு முகூர்த்த வேலை நல்ல வேலை பார்க்கிறோம். அதற்கு அந்தந்த நேரத்திலே அந்தந்த நாட்டிலே செய்ய போகிறோம், அந்தந்த நேரத்திலே செய்ய வேண்டும். அந்த நேரம் என்பது சூரிய உதயம் முதல் ராத்திரி வரை என்ன நேரம் எதுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த நேரத்துக்கு ஏற்றவாறு அந்த ஊரிலே வாழக்கூடிய மக்கள் செய்ய வேண்டும். அதற்காக இப்பொழுது சீமடத்தின் ஆசீர்வாதத்துடன் அமெரிக்காவுக்கு மாத்திரம் இப்பொழுது அவர்களெல்லாம் கேட்டுக்கொண்டபடி பஞ்சாங்கம் கணித்து கொடுத்திருக்கிறோம். அந்த ஊர் நேரப்படியே என்னென்ன காரியங்கள் பண்ண வேண்டும் என்பது. ஆகவே ஒவ்வொருவரும் எந்த ஊரிலே எங்கே இருந்தாலும் அந்தந்த ஊர் நேரப்படி ராகுகாலமோ தியாஜ்யமோ மங்கள காரியமோ எந்த முகூர்த்தமாக இருந்தாலும் கும்பாபிஷேகமோ அந்தந்த ஊர் நேரப்படி அந்தந்த முகூர்த்த காலத்தை பார்த்து நிறைய செய்து கொள்ள வேண்டும். இந்தியாவில் இந்த முகூர்த்தம் பார்த்து கொண்டு அந்த ஊர் சொல்றதுக்குள்ளாக அந்த ஊரில் இந்த நேரம் மாறி போய் முகூர்த்த நேரத்தில் ராகு காலம் அந்த ஊரில் இருந்தால் சரியாக வராது. ஆகவே அந்த ஊர் நேரப்படி இந்த ஊரிலே முகூர்த்தம் கணித்துக்கொண்டு போய் கூட அங்கே செய்யலாம், தப்பல்ல. ஆக முகூர்த்தம் கணிப்பது இந்தியாவிலே கணித்தாலும் கூட அந்த ஊர் நேரத்தை கணித்து அந்த நேரப்படி எல்லா மங்கள காரியங்களும் நல்ல காரியம் நடத்த வேண்டும். அதுதான் முயற்சி.
ராகு காலம் யமகண்டம் பார்த்து செய்யும் காரியங்கள் கூட சரியாக அமைவதில்லை, ஏன்?
மனிதனுடைய முயற்சி இன்றியமையானது. அதற்காக ராகு காலம் யமகண்டம்லாம் பார்க்க வேண்டியது மிகவும் முக்கியமானது. ஆனால் அதற்கும் மீறி விதி ஒன்று இருக்கிறது, இறைவனுடைய சங்கல்பம் ஒன்று இருக்கிறது. சில சமயம் இறைவனுடைய சங்கல்பம் விதியும் ஒன்றாக போய்விட்டால் நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது. விதி மாத்திரம் இருந்தால் கூட கொஞ்சம் மதியால் வென்று விட முடியும். ஆனால் இறைவனுடைய சங்கல்பம் இருக்கும் பொழுது அந்த விதியை கூட யாராலும் மாற்ற முடியாத அளவுக்கு ஆகிவிடும். அது மாதிரி நிலையிலே யமகண்டனோ ஆவுகாலமோ இதெல்லாம் பார் செய்தாலும் கூட ஒரு விதியும் யமகண்டனும் விதியும் ஒரு ஈஸ்வர சங்கல்பம் சேர்ந்து வரும்பொழுது அந்த கல்வி அந்த பணி தோல்வியைத்தான் தழுகிறது. ஆகவே விதி மாத்திரம் இருந்தாலும் கூட நாம் இறைவனுடைய அருளாலே பலத்தினாலே விதியை மதியால் வென்று விட முடியும். ஆனால் இறைவனுடைய சங்கல்பத்தை யாராலையும் மாற்றவே முடியாது. ஆகவே விதியோடு கூட இறைவன் சங்கல்பம் சேர்ந்து விட்ட பொழுது ராகுகாலம் இருந்தாலும் குறுக்கிட முடியாது, யமகண்டனாலும் குறுக்கிட முடியாது. ஈஸ்வர சங்கல்பமே பலமாக இருந்து எல்லாவற்றையும் தோக்கடிக்கும், அது தோல்வியை கொடுக்கும்.
நம் நாட்டின் நதிகள் புண்ணிய நதிகளாக போற்றப்படுவதன் காரணம் என்ன?
தகிலேயே இந்திய நாடு ஒன்றுதான் புனிதமான நாடு, பவித்திரமான நாடு, புண்ணியமான நாடு. பாக்கி எல்லா நாடுமே அவரவர்களுக்கு நாட்டின் பெருமை உண்டே தவிர புண்ணியம் பவித்திரம் என்று அவர்களே ஒத்துக்கொள்ளவில்லை. இந்தியர்களுக்கு மாத்திரமே இந்தியர்களாலேயே ஒத்துக்கொள்ளப்பட்டது, இந்துக்களாலே ஒத்துக்கொள்ளப்பட்டது புண்ணியமான நதி, புண்ணியமான ஊர், புண்ணியமான தேசம் என்று. அமெரிக்கா, ஜப்பான், ரஷ்யா போன்ற நாடுகளெல்லாம், சீனா போன்ற நாடுகள்லாம் பெரிதாக இருந்தாலும் வல்லவர்களாக இருந்தாலும் பொருளாதாரத்திலோ இராணுவத்திலோ விஞ்ஞானத்திலோ பெரியவர்களாக இருந்தாலும் நாட்டை பொறுத்தவரை அவர்கள் புனிதமானது என்றோ அது ஒரு சயின்டி பவித்திரமானது என்றோ அது கௌரவமிக்கது என்றோ அப்படி நினைப்பதில்லை. அவர்கள் விஞ்ஞானத்திலே முன்னேறிவிட்டோம், பொருளாதாரத்தை மட்டும் தான் நினைப்பார்களே தவிர இதுபோல் நினைப்பதில்லை. அந்த நிலை இந்தியர்களுக்கு மாத்திரமே பாரம்பரியமாக வந்து கொண்டிருப்பதனாலே இந்தியாவிலே ஒவ்வொன்றுக்கும் ஒரு தேவதையாக நாம் சொல்கிறோம். கங்கை, யமுனை, சரஸ்வதி, காவேரி, நர்மதா, சிந்து போன்ற நதிகள் எல்லாத்துக்கும் வெறும் ஜலமாக சொல்வதில்லை, ஒரு தேவதா வடிவமாக வந்து பிறகு நீராக கரைந்து பிறகு சமுத்திரராஜனை அடைந்து ஒரு பெண் நதியாக வந்து ஒரு சமுத்திரராஜனை அடைவதாக பெண்ணுக்கும் மானுக்கும் உள்ள தொடர்பு போல் இந்த நதியை எல்லாம் ஒரு பெண்ணாக வர்ணித்து ராஜாவாக சமுத்திரத்தை வைத்து சமுத்திரராஜனை, இந்த பெண் நதியான கங்கை, யமுனை, சரஸ்வதி, நர்மதி போன்ற நதிகள் எல்லாம் அடைகிறது என்று அப்படி ஒரு வரலாற்றை நாம் சொல்லியிருப்பதனாலே அதில் ஒரு புனிதத்துவத்தை நாம் காண்கிறோம். ஆகவேதான் கங்கையிலே குளித்தால், கங்கையை நினைத்தால், கங்கை நீரை குடித்தால் புனிதமான சொல்லுகிறோம். அதுபோல்தான் காவேரி நம்முடைய தமிழகத்திற்கே ஒரு தானது. இதுபோன்று பவித்திர நதிகள், புண்ணிய நதிகள் இவைகளெல்லாம் நினைத்தாலே, ஸ்நானம் செய்தாலே கூட நமக்கு புண்ணிய தெளிக்கூடியது என்ற நம்பிக்கை நம்முடைய புராணங்களிலும் நம்முடைய அனுபவத்திலும் நம்முடைய நிலையிலும் கூட இன்றைக்கு நாம் காணலாம். கங்கை நீரை எத்தனை நாள் ஒரு டப்பாலை அடைத்து வைத்திருந்தாலும் அது கொஞ்சம் கூட மாசுபடுவதில்லை. மற்ற சாமான நீர்களை நாம் ஒரு வாரம் அடைத்திருந்தால் கூட அதுக்குள்ளே எவ்வளோ புழுக்களை நாம் காண முடியும். அதில் ஒரு புனிதத்துவம் இருக்கிறது. அதில் வராத பொல்யூஷன் ஒன்றும் கிடையாது. அவ்வளோ சாக்கடை தண்ணியும் கலந்தாலும் கூட, ஆனால் அந்த தண்ணியை நாம் எடுத்து வைத்து ஒரு வாரம் பத்து நாள் ஒரு வருஷம் வச்சிருந்தாலும் கூட அது கெடுவதே இல்லை என்று இன்றைக்கும் பல விஞ்ஞான ஆராய்ச்சிகளும் கூட ஒப்புக்கொண்ட ஒரு உண்மை. நம்முடைய சாஸ்திரம், சம்பிரதாயம், ஒரு பாரம்பரியம், நமக்கு நம்பிக்கை இருப்பதோடு கூட விஞ்ஞானம் கூட ஏற்றுக்கொண்ட ஒரு உண்மை கங்கையை பற்றி. அப்படிப்பட்ட கங்கை போன்ற புண்ணிய நதிகள் எல்லாம் அதில் ஸ்நானம் செய்தால், அதிலே நாம் எல்லாம் தீர்த்தம் குடித்தால், அந்த தீர்த்தி குடித்தால், மோஷன் செய்து கொண்டால், அதை பெயரை செய்து பெயரை சொன்னாலே கூட நமக்கெல்லாம் புனிதத்துவம் கிடைக்கும். ஆகவே தான் கங்கா கங்கே தியோபுருயாத் யோஜனானாம் சத்தேரிபின்னு சொன்னார்கள். கங்கை கங்கை என்று பெயரை சொன்னால் கூட நமக்கு கூட்டுக்கிழமை வெயில் கப்பால் இருந்து அந்த புண்ணியெல்லாம் கங்கையில் ஸ்நானம் செய்த புண்ணியம் கூட கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறார்கள். அப்படித்தான் காவேரி போன்றவர்கள்லாம் இந்த நதிகளுடைய வந்த வரலாற்றை பார்த்தாலே பெரிய மகர்ஷிகளுடைய மூலமாகத்தான் இவைகள்லாம் வந்திருக்கிறது. வந்ததனுடைய நிலையை பார்த்தாலும் பல பேர்களை புனிதப்படுத்தி தான் வந்திருக்கிறது தெரிகிறது. கங்கையானது பல ஆயிரக்கணக்கான நரகத்தில் உள்ளவர்கள்லாம் புனிதப்படுவதற்காக, சகரபுத்திரர்களை புனிதப்படுவதற்காக வந்ததாகத்தான் சொல்வார்கள். அப்படி நரகத்தில் உள்ளவர்கள்லாம் புனிதப்படுத்துவது கங்கை நம்ம சொர்க்க பூமியில் இருக்க பூலோகத்தில் நம்மை புனிதப்படுத்தாதா என்ன? நரகத்தை அடைந்த ஆயிரக்கணக்கானவர்களை புனிதப்படுத்த வந்த கங்கையானது அவ்வளோ பேரை புனிதப்படுத்தியிருந்தால் பூலோகத்தில் உள்ள நம்மை மாத்திரம் புனிதப்படுத்தாதா என்ன? ஆகவே நம்மை போன்ற மனிதர்களும் உயிரினங்களும் எல்லாம் கூட புனிதப்படுத்தப்படும் என்பதற்காகத்தான் கங்கை போன்ற புனித நிலைகள் எல்லாம் இந்தியாவில் இருக்கின்றன. அவைகளை ஸ்நானம் செய்கிறோம், அவைகளுக்கு மேளா போன்ற பெரிய நிகழ்ச்சிகள்லாம் வருகின்றன. பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் எல்லாம் இதில் ஸ்நானம் செய்கிறார்கள். உடம்புகளுக்காக ஸ்நானம் செய்வதில்லை, புனிதத்துக்காக. உடம்புகளுக்காக ஸ்நானம் செய்து வீட்டிலே ரூமிலே ஸ்நானம் செய்வது, சோப்பு போட்டு குளித்துக் கொள்வது. ஆனால் அங்கே கங்கையிலே வெறும் ஒரு முழுக்கு போட்டு அந்த ஜலம் நம்ம உடம்பிலே பட்டால் போதுமானது, அவ்வளோ புனிதத்துவம் கிடைக்கும் என்பதற்காகத்தான் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் எல்லாம் மேளா காலங்களிலே, அங்கே கும்பமேளா போன்ற காலங்களிலே குளித்து ஸ்நானம் செய்து புனிதத்தை பெறுகிறார்கள். ஆக புனிதத்துவம் என்பது வந்த வரலாறிலிருந்து முடியும் வரலாறு வரை நோக்கினால் அதனுடைய புனிதத்துவம் நமக்கு விசேஷமாக தெரியும். அது இந்திய நாட்டுக்கே தனிப்பெருமை கொண்டது. அதனால் தான் இந்தியாவில் உள்ள நதிகளுக்கெல்லாம் பெருமை, மற்ற நாடுகளுக்கெல்லாம் வெறும் விவசாயத்துக்கும் மின்சாரத்துக்கும் மாத்திரமே உபயோகப்படுத்துகிறார்கள். ஸ்நானம் கூட செய்வதில்லை அவர்கள், புனிதமாகவும் கருதவில்லை, ஸ்நானமும் செய்வதில்லை. நம்ம ஊரிலே கூட அதே வெளிநாட்டுக்காரர்கள் வந்து புனிதமாக இருக்கின்ற அவர்களை இந்த கங்கையில் இந்த புனித நதியிலும் இங்கே வந்து ஸ்நானம் செய்கிறார்கள். அவர்கள் ஊரிலே நடக்கக்கூடிய நதியிலே ஸ்நானம் கூட செய்வதில்லை, புனிதனும் இல்லை. ஆனால் நம்ம ஊரில் உள்ள நதிகளுக்கு வந்து அவர்களே புனிதமாக புனிதத்தன்மை அடைவதற்கும் நல்ல கதி அடைவதற்காகவும் நம்ம ஊர் நதிகளில் ஸ்நானம் செய்கிறார்கள் என்பது கண்கூடாக காணும்.